சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை December 3, 2023. தலைப்பு: கடவுள் ஒரே காரணமும் படைப்பாளரும். கோல்டன் உரை, ஆமோஸ். அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும், காற்றை சிருஷ்டித்தவரும், மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும், விடியற்காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும், பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: சங்கீதம். கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கெம்பீரிக்கும். கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள் கர்த்தாவே. அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாட்டோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து சங்கீதம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. ஆதியாகமம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். யோபு: இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார். அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றிலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையிலிருக்கிறது. யோசுவா: கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். நீ உயிரோட்டிருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, யோசுவா, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்த்தானுக்கடுத்த ஆதாம் ஊர்வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலரெல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். சங்கீதம். இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமுமாயிற்று. கடல் கண்டு விலகி ஓடிற்று. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடலே, நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே, நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே, நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே, நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? பூமியே, நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். மார்க்கு. இயேசு தம்முடைய சீஷர்களோடே அவ்விடம் விட்டு கடலோரத்துக்கு போனார். கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். ஜனங்கள் திரளாயிருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். மார்க்கு. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம், வாருங்கள் என்றார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவிலிருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதலுண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். சங்கீதம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுள் மனிதன் உட்பட பிரபஞ்சத்தை உருவாக்கி நிர்வகிக்கிறார். பிரபஞ்சம் ஆன்மீக கருத்துகளால் நிரம்பியுள்ளது. அதை அவர் உருவாக்குகிறார். மேலும் அவை உருவாக்கும் மனதிற்கு அவை கீழ்ப்படுகின்றன. மனிதன் கடவுளின் சக்தியை பிரதிபலிக்கிறான். பூமி மற்றும் அதன் சேனைகளின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான். மனிதன் ஒரு படைப்பாளி என்று நம்பும் மனிதர்களால் கடவுளின் படைப்பை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. ஏற்கனவே உருவாக்கப்பட்ட கடவுளின் குழந்தைகள் மனிதன் இருப்பதை கண்டறிவதன் மூலம் மட்டுமே அறியப்படுவார்கள். இவ்வாறு பொய்யும் பொருள் மறையும் விகிதத்தில் உண்மையான இலட்சிய மனிதன் தோன்றுகிறான். ஆன்மீக ரீதியாக புரிந்து கொள்வது ஒரே படைப்பாளர். கடவுள் அனைத்து படைப்புகளையும் விரிவுபடுத்துகிறார். வேதவசனங்களை உறுதிப்படுத்துகிறார். எந்த பிரிவினையும் இல்லை, வலியும் இல்லை. மேலும் மனிதனின் மரணமற்ற மற்றும் பரிபூரணமான மற்றும் நித்தியமான உறுதியை தருகிறார். பிரபஞ்சம் மனிதனைப் போலவே அறிவியலால் அதன் தெய்வீக கொள்கையான கடவுளிலிருந்து விளக்கப்பட வேண்டும். பின்னர் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உடல் உணர்வின் அடிப்படையில் விளக்கப்பட்டு வளர்ச்சி, முதிர்ச்சி மற்றும் சிதைவுக்கு உட்பட்டதாக குறிப்பிடப்படும் போது மனிதனைப் போலவே பிரபஞ்சமும் ஒரு புதிராகவே உள்ளது, தொடர்ந்து இருக்க வேண்டும். ஒட்டுதல். ஒட்டுதல் மற்றும் ஈர்ப்பு ஆகியவை மனதின் பண்புகள். அவை தெய்வீக கொள்கையைச் சேர்ந்தவை. மேலும் அந்த சிந்தனை சக்தியின் சமநிலையை ஆதரிக்கின்றன. இது பூமியை அதன் சுற்றுப்பாதையில் செலுத்தியது மற்றும் பெருமை அலையிடம் இதுவரை மற்றும் தொலைவில் இல்லை என்று கூறியது. ஆவி என்பது எல்லாவற்றின் உயிர், பொருள் மற்றும் தொடர்ச்சி. நாங்கள் படைகளை மிதிக்கிறோம். அவற்றை திரும்ப பெறுங்கள் மற்றும் உருவாக்கம் வீழ்ச்சியடைய வேண்டும். மனித அறிவு அவற்றை பொருளின் சக்திகள் என்று அழைக்கிறது. ஆனால் தெய்வீக விஞ்ஞானம் அவர்கள் முழுவதுமாக தெய்வீக மனதை சேர்ந்தவர்கள், இந்த மனதில் உள்ளார்ந்தவர்கள் என்று அறிவிக்கிறது. எனவே அவர்களை அவர்களின் உரிமையான வீடு மற்றும் வகைப்பாட்டிற்கு மீட்டெடுக்கிறது. மனம் இல்லாமல், காற்றை தன் பிடியில் வைத்திருக்கும் புத்திசாலித்தனம் இல்லாமல் உலகம் அழிந்துவிடும். மனதின் மேன்மையை வெளிப்படுத்தும் அறிவியலின் அணிவகுப்பை தத்துவமோ அல்லது சந்தேகமோ தடுக்க முடியாது. மன சக்தியின் உள்ளார்ந்த உணர்வு மனதின் மகிமையை மேம்படுத்துகிறது. இந்த பார்வைக்கு அருகாமை, தூரம் அல்ல, மயக்கத்தை அளிக்கிறது. பூமியை உருவாக்கும் கலவையான தாதுக்கள் அல்லது திரட்டப்பட்ட பொருட்கள், தொகுதி வெகுஜனங்கள் ஒன்றோடொன்று வைத்திருக்கும் உறவுகள், வான உடல்களின் அளவுகள், தூரங்கள் மற்றும் புரட்சிகள் ஆகியவை உண்மையான முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல. அவை அனைத்தும் ஆன்மீகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளும்போது மனிதனையும் பிரபஞ்சத்தையும் மீண்டும் ஆவியாக மாற்றுவதன் மூலம் உண்மை. இது செய்யப்படும் விகிதத்தில் மனிதனும் பிரபஞ்சமும் இணக்கமாகவும் நித்தியமாகவும் காணப்படும். தவறான சக்தி என்பது ஒரு பொருள் நம்பிக்கை, ஒரு குருட்டுத்தனமான தவறான சக்தி. விருப்பத்தின் சந்ததி மற்றும் ஞானத்தின் சந்ததி அல்ல, மரண மனதின் மற்றும் அழியாதது அல்ல. அது தலைக்கு புற கண்புரை, விழுங்கும் சுடர், புயலின் மூச்சு. இது மின்னல் மற்றும் சூறாவளி. சுயநலம் பொல்லாதது, நேர்மையற்றது மற்றும் தூய்மையற்றது. தார்மீக மற்றும் ஆன்மீகம் ஆவிக்கு சொந்தமானது. அவர் காற்றை தனது முஷ்டிகளில் வைத்திருக்கிறார். மேலும் இந்த போதனை அறிவியல் மற்றும் நல்லிணக்கத்துடன் ஒத்துப்போகிறது. அறிவியலில் கடவுளுக்கு எதிரான எந்த சக்தியும் உங்களிடம் இருக்க முடியாது. மேலும் உடல் புலன்கள் தங்கள் தவறான சாட்சியை கைவிட வேண்டும். நன்மைக்கான உங்கள் செல்வாக்கு நீங்கள் சரியான அளவில் எரியும் எடையை பொறுத்தது. நீங்கள் செய்யும் நன்மை மற்றும் உள்ளடக்கம் மட்டுமே பெறக்கூடிய சக்தியை உங்களுக்கு வழங்குகிறது. தீமை என்பது சக்தி அல்ல, இது வலிமையின் கேலிக்கூத்தாகும். இது அதன் பலவீனத்தை காட்டி கொடுத்து விழுகிறது. ஒருபோதும் உயராது. இயேசு சொன்னார், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்தேன். அவர் லாசரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், புயலை அடக்கினார், நோயுற்றவர்களை குணப்படுத்தினார், தண்ணீரின் மேல் நடந்தார். பொருள் எதிர்ப்பை விட ஆன்மீக சக்தியின் மேன்மையை நம்புவதற்கு தெய்வீக அதிகாரம் உள்ளது. ஒரு அதிசயம் கடவுளின் சட்டத்தை நிறைவேற்றுகிறது, ஆனால் அந்த சட்டத்தை மீறுவதில்லை. இந்த உண்மை தற்போது அதிசயத்தை விட மர்மமாக தெரிகிறது. சங்கீதக்காரன் பாடினார், ஓ கடலே நீ ஓடிப்போனது என்ன, ஜோர்டானே நீ பின்னுக்கு தள்ளப்பட்டாயா, மலைகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும், சிறிய குன்றுகளே ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் ஓடினீர்களா, பூமியே நடுங்குங்கள், கர்த்தருடைய பிரசன்னம். யாக்கோபின் கடவுளின் முன்னிலையில் அதிசயம் எந்த கோளாறையும் அறிமுகப்படுத்தவில்லை, ஆனால் முதன்மையான ஒழுங்கை விரித்து கடவுளின் மாறாத சட்டத்தின் அறிவியலை நிறுவுகிறது. ஆன்மீக பரிணாமம் மட்டுமே தெய்வீக சக்தியை பயன்படுத்துவதற்கு தகுதியானது. ஆவியின் பிரபஞ்சம் தெய்வீக கோட்பாடு அல்லது வாழ்க்கையின் படைப்பு சக்தியை பிரதிபலிக்கிறது. இது மனதின் பல வடிவங்களை மீண்டும் உருவாக்குகிறது மற்றும் மனிதனின் கூட்டு யோசனையின் பெருக்கத்தை நிர்வகிக்கிறது. மரமும் மூலிகையும் தனக்கென பரவும் சக்தியினால் பலனை தருவதில்லை, மாறாக அவை அனைத்தையும் உள்ளடக்கிய மனதை பிரதிபலிப்பதால். ஒரு பொருள், உலகம் ஒரு மரண மனதையும் மனிதன் ஒரு படைப்பாளியையும் குறிக்கிறது. விஞ்ஞான தெய்வீக படைப்பு அழியாத மனதையும் கடவுளால் உருவாக்கப்பட்ட பிரபஞ்சத்தையும் அறிவிக்கிறது. எல்லையற்ற மனம் மன மூலக்கூறு முதல் முடிவிலி வரை அனைத்தையும் உருவாக்குகிறது மற்றும் நிர்வகிக்கிறது. எல்லாவற்றின் இந்த தெய்வீக கோட்பாடு அவரது படைப்பு முழுவதும் அறிவியலையும் கலையையும் வெளிப்படுத்துகிறது. மேலும் மனிதன் மற்றும் பிரபஞ்சத்தின் அழியாத தன்மையை வெளிப்படுத்துகிறது. படைப்பு எப்பொழுதும் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. அதன் வற்றாத மூலத்தின் இயல்பிலிருந்து தோன்றிக் கொண்டே இருக்க வேண்டும். மரண உணர்வு இந்த தோற்றத்தை தலைகீழாக மாற்றுகிறது மற்றும் யோசனைகளை பொருள் என்று அழைக்கிறது. இவ்வாறு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டால் தெய்வீக கருத்து மனித அல்லது பொருள் சார்ந்த நம்பிக்கையின் நிலைக்கு வீழ்ச்சியடைகிறது. இது மரண மனிதன் எனப்படும். ஆனால் விதை தன்னில் உள்ளது. தெய்வீக மனம் அனைத்தும் மற்றும் அனைத்தையும் இனப்பெருக்கம் செய்கிறது. மனம் பெருக்கி மற்றும் மனதின் எல்லையற்ற யோசனை மனிதனும் பிரபஞ்சமும் உற்பத்தியாகும். ஒரு எண்ணம், ஒரு விதை அல்லது ஒரு பூவின் ஒரே புத்திசாலித்தனம் அல்லது பொருள் அதை உருவாக்கிய கடவுள். மனமே அனைத்திற்கும் ஆன்மா. மனம் என்பது வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு அனைத்தையும் ஆளுகிறது. இயற்கையானது இயற்கையான ஆன்மீக விதி மற்றும் தெய்வீக அன்பிற்கு குரல் கொடுக்கிறது. ஆனால் மனித நம்பிக்கை இயற்கையை தவறாக விளக்குகிறது. ஆர்க்டிக் பகுதிகள், சன்னி வெப்பமண்டலங்கள், ராட்சத மலைகள், சிறகுகள் கொண்ட காற்று, வலிமையான பில்லோக்கள், பசுமையான பள்ளத்தாக்குகள், பண்டிகை மலர்கள் மற்றும் புகழ்பெற்ற வானங்கள், இவை அனைத்தும் மனதை குறிக்கின்றன. அவை பிரதிபலிக்கும் ஆன்மீக நுண்ணறிவு. மலர் அப்போஸ்தலர்கள் தெய்வத்தின் ஹைரோகிளிப்ஸ். சூரியன்களும் கோள்களும் பெரும் பாடங்களை கற்பிக்கின்றன. நட்சத்திரங்கள் இரவை அழகாக்குகின்றன. மேலும் துண்டு பிரசுரம் இயற்கையாகவே ஒளியை நோக்கி திரும்புகிறது. கடவுள் எல்லையற்றவர், எனவே எப்போதும் இருக்கிறார். வேறு எந்த சக்தியும் இல்லை, பிரசன்னமும் இல்லை. எனவே பிரபஞ்சத்தின் ஆன்மீகம் மட்டுமே படைப்பின் உண்மை. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.